الحمد لله رب العالمين والآخبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد சுத்தத்துடைய பாடத்தில் கடந்த வாரங்களில் பல தலைப்புகளை பார்த்தோம். அதில் கடைசியாக நஜீஸ்கள், நஜீஸிலிருந்து சுத்தமாகுது இல்லை என்ற தலைப்பில் நஜீஸ்கள் என்ன என்றதை பார்த்தோம். பதிலின்றைக்கு நஜீஸ் ரெண்டு வகைப்படும், ஒன்று அந்நஜாசத்துல் ஐனியா, ஒன் நஜாசத்துல் ஹுக்மியா. ஒன்று கண்ணுக்கு புலப்படக்கூடிய நஜீஸ், கண்ணுக்கு புலப்படாத நஜீஸ் என்று நஜீஸ்கள் ரெண்டு வகைப்படும். அப்ப ஐனியா, கண்ணுக்கு புலப்படக்கூடிய நஜீஸ் என்றால் எந்த நஜீஸ்களை கண்ணால பார்க்க முடியுமான அளவு பெருசாக உள்ளதோ அவ்வகையான நஜீஸ்களுக்கு நஜாசத்துல் ஐனியா, கண்ணுக்கு புலப்படக்கூடிய நஜீஸ் என்று சொல்லப்படும். உதாரணமாக மலம், சிறுநீர், இரத்தம், இந்த போன்ற நஜீஸ்கள் நாங்கள் கண்ணால் பார்க்குறோம், அது கண்ணுக்கு புலப்படுது, அதனால நஜாசத்துல் ஐனியா, கண்ணுக்கு புலப்படக்கூடிய நஜீஸ் என்று சொல்லப்படுது. இன்னொன்றைக்குது அந்நஜாசத்துல் ஹுக்மியா, கண்ணுக்கு புலப்படாத நஜீஸ். கண்ணுக்கு புலப்படாத நஜீஸ் என்றால் பட்ட நஜீஸ் வந்து காஞ்சி பெய்து அதனால் ஏற்பட்ட பிரதிபலிப்பு இல்லாமல் பெய்து மனமும் இல்லை, அதே போல சுவையும் இல்லை, எந்த அடையாளமும் அதில் விளங்குதில்லை. உதாரணத்துக்கு சிறுநீர் பட்டிக்குது, உடுப்பில் பட்ட சிறுநீர், நாங்கள் கழுவலை, ஆனால் அது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தா சிறுநீர் பட்ட அடையாளம் இல்லை, வாசமும் இல்லை, ஒன்றும் இல்லை, நாங்கள் கழுவலைன்னு நல்லா தெரியும். இந்த நஜீஸுக்கு நஜாசுல் ஹுக்மியா, கண்ணுக்கு புலப்படாத நஜீஸ்ன்னு சொல்லப்படும். அடுத்தது நஜீஸ்கள் வந்து சுத்தமாக்குற வகையை பொறுத்து பார்க்கும் பொழுது மூணு வகைப்படும். ஒன்று இலகுவான நஜீஸ், இன்னொன்று நடுத்தரமான நஜீஸ், சாதாரணமான நஜீஸ், இன்னொன்று கடுமையான நஜீஸ். இந்த மூணு வகையான நஜீஸையும் சுத்தப்படுத்தக்கூடிய முறைகளும் வித்தியாசப்படும். முதலாவது கடுமையான நஜீஸ், கடினமான நஜீஸ் என்றால் அது நாய் பன்றியினுடைய நஜீஸ். நாய் பன்றி ரெண்டுமே அது நஜிசான பிராணிகள், அசுத்தமான பிராணிகள். நாய்பன்றி போல ஏனைய பிராணிகள் இல்லை. மற்ற பிராணிகள், பூனை, மற்ற பிராணிகள் எல்லாமே அது பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாயப்பன்றியை பொறுத்தவரையில் அது ஈரத்தோடு எங்கட மேலேயோ அல்லது எந்த இடத்துல பட்டாலும் அது நஜீஸாக போய்த்துடும். அப்போ நாய்பன்றியினுடைய நஜீஸ் வந்து மிகவும் கடுமையான நஜீஸ், அதனால் அதை சுத்தப்படுத்தக்கூடிய முறையும் கடுமையானதாக இருக்கிறது. இப்போ நாய்பன்றையினுடைய நஜீஸ் கடுமையான நஜீஸ் என்றதுக்குரிய ஆதாரம் என்னண்டா, அது தண்ணீரால் ஒரு தடவை கழுவி போதாது, தண்ணீரால் ஏழு தடவை கழுவப்பட வேணும், அதில் ஒரு தடவை மண் கலந்து கழுவப்பட வேணும். இப்படி கழுவினால்தான் அந்த நஜீஸ் சுத்தமாகும், அப்படி இல்லாட்டி சுத்தமாகாது என்றதுக்கு ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய ஒருவருடைய பாத்திரத்தில் நாய் வாய் போட்டால் அதை சுத்தம் செய்யறது ஏழு தடவை தண்ணீரால் கழுவுவது, அதில் ஒரு தடவை மண்ணால் கழுவுவதாகும். ஏழு தடவை தண்ணீரால் கழுவ வேணும், அதில் ஒரு தடவை மண் சேர்த்து கழுவ வேணும், அப்படி கழுவினால்தான் நாய் வாய் போட்ட பாத்திரம் சுத்தமாகும் என்று சொன்னாங்க. அடுத்தது இலகுவான நஜீஸ். இலகுவான நஜீஸ் என்றால் அதை கழுவவும் தேவையில்லை, தண்ணீரை தொளிச்சுட்டா மட்டும் போதுமான, தண்ணீரை தொளிச்சுட்டா மட்டும் போதும். அந்த நஜீஸ் பட்ட இடத்துல தண்ணீரை தொளிச்சுட்டால் மட்டும் போதுமானது. அது சின்ன ரெண்டு வயசுக்குட்பட்ட பால் மாத்திரம் குடிக்கக்கூடிய ஆண் குழந்தையின் சிறுநீர், ஆண் குழந்தையோட சிறுநீர். பெண் குழந்தையோட சிறுநீர் கழுவவே தான் வேணும், அது நடுத்தரமான நஜீஸில் உள்ளது. இது இலகுவான நஜீஸ், இதை கழுவ தேவையில்லை. ஆண் குழந்தையாக இருக்க வேணும், பெண் குழந்தை சரி வராது, அதுவும் ரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தையாக இருக்க வேணும், அந்த குழந்தை பால் மட்டும் குடிக்க வேணும். மூணு நிபந்தனை, பால் மட்டும் குடிக்கக்கூடிய சின்ன ரெண்டு வயசுக்கு உட்பட்ட ஆண் குழந்தையின் சிறுநீர் பட்டால் அந்த சிறுநீர் வந்து சாதாரண, அதாவது இலகுவான நஜீஸ், அதை கழுவ தேவையில்லை. அந்த சிறுநீர் பட்ட இடம் எல்லாத்திலையும் தண்ணீரை தெளிச்சிட்டால் போதும், அது சுத்தமாயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு சின்ன ஒரு குழந்தை, ஆண் குழந்தை கொண்டு வரப்பட்டது. உணவு சாப்பிடாத, பால் மட்டும் குடிக்கக்கூடிய உணவு சாப்பிடாத ஒரு குழந்தை கொண்டு வரப்பட்டது. நபியுடைய உடுப்புல அந்த குழந்தை சிறுநீர் கழிச்சிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் கொண்டு வர சொல்லி தன்னுடைய உடுப்ப தண்ணீரால தெளிச்சாங்க, உடுப்ப கழுவல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்தான் இந்த குழந்தையுடைய சிறுநீர் இலகுவான நஜி சென்றதுக்கு ஆதாரமாக இருக்கு. அதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுரஸ்ஸு மின் பௌலில் குலாம் வயுஸ்ஸலு மின் பௌலில் ஜாரியா. ஆண் குழந்தையுடைய சிறுநீருக்கு தண்ணீர் தெளிக்கப்படும். ஆண் குழந்தையுடைய சிறுநீராக இருந்தால் கழுவ தேவையில்லை, தண்ணீரை தெளிச்சிட்டாலே போதும். சிறுநீர் பட்டையிட முழுக்க தண்ணீரை தெளிக்க வேணும். பெண் குழந்தையுடைய சிறுநீராக இருந்தால் அது கழுவவே தான் வேணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தது நடுத்தரமான நஜிஸ். அப்ப நடுத்தரமான நஜிஸ் என்றால் மேல சொல்லப்பட்ட கடினமான நஜிசும் அல்ல, இலகுவான நஜிசும் அல்ல. கடினமான நஜிஸ் என்றால் ஏழு தடவை கழுவ வேணும், ஒரு முறை தண்ணி மண் போட்டு கழுவ வேணும். இலகுவான நஜிஸ் என்றால் கழுவ தேவையில்ல, தண்ணீரை தொளிச்சிட்டால் மட்டும் போதும். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நஜிஸ் தான் நடுத்தரமான நஜிஸ். இது நாய் பன்றையுடைய நஜிசும் அல்ல, அதே போல பாலை தவிர வேறதையும் உட்கொள்ளாத பிள்ளை ஆண் குழந்தையுடைய சிறுநீரும் அல்ல. இப்படியான இடையில் உள்ள நஜிசுகள், உதாரணமாக ஒரு மனிதனுடைய சிறுநீரை போல, ஒரு மனிதனுடைய சிறுநீர், ஒரு பெரிய ஒரு மனிதனுடைய சிறுநீர், இது பட்டால் இத ஏழு தடவை கழுவி மண் போட்டு கழுக வேண்டும் என்ற நிபந்தனையும் இல்லை. அதே போல தண்ணீரை தொளிச்சுட்டால் மட்டும் போதும் என்றதும் அல்ல. இதை கழுக வேண்டும் அந்த சிறுநீர், அதனுடைய நஜிசுடைய அடையாளம் போகும் வரைக்கும் அதை கழுவப்பட வேண்டும். ஒரு தடவையில கழுவி நஜிசுடைய அடையாளம் பேத்திட்டால் சரி, அப்படி இல்லாட்டி அந்த நஜிசுடைய அடையாளம் போகும் வரைக்கும் ரெண்டு தடவையோ மூணு தடவையோ கழுவப்பட வேண்டும். அதே மாதிரி மிருகங்களது விட்டைகள், இதுவும் நஜிஸ் தான். அது பட்டால் அது கழுவப்பட வேண்டும். அதே போல மிருகங்களுடைய விட்டைகள் காஞ்ச நிலைமையில் இருக்குது, எங்கட உடம்பும் காஞ்ச நிலைமையில் இருக்குது, இப்படி பட்டுறத கொண்டு அது நஜிஸ் ஆகாது. இப்படி பண்றத கொண்டு எங்கட உடம்பு நஜிஸ் ஆகாது. எங்கட உடம்பு ஈரமாக இருக்குது, அல்லது அந்த அந்த விட்டை ஈரமான நிலைமையில் இருக்குது, இப்படியான நிலைமையில எங்கட உடம்புல அந்த விட்டப்படும் என்றால் நஜிஸ் ஆக போயிட்டு. அதே மாதிரி இரத்தம் நஜிஸானது, பட்டால் கழுவப்பட வேணும். எள்ளு தடவை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணீர் தொளிச்சும் சரி வராது, தண்ணீரை ஊத்தி அது தண்ணீரை நஜிஸ்பட்ட இடத்துல ஓட விட்டு கழுவப்பட வேணும். அப்ப சிறுநீர் நஜிசன்னதுக்கு ஆதாரம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அங்க வெளிவாசலுக்கு போன நேரத்துல தண்ணீர் கொண்டு வரப்பட்டது, தண்ணீரால ரசூலுல்லாஹ் கழுவினாங்க. அதே மாதிரி நஜிசான விஷயங்கள் சொல்லப்பட்டது. அந்த நஜிசுகள்ல விட்டையும் நஜிசன்ன விஷயம் சொல்லப்பட்டது. அப்ப அப்துல்லாஹி மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வெளித்தேவைக்கு வேண்டி போனாங்க. எனக்கிட்ட சொன்னாங்க மூணு கல்லு கொண்டு வாங்க அப்படின்னா, நான் போனேன் கல்லு தேடினேன், கல்லு ரெண்டு தான் கிடைச்சது, மூணாவது தேடினேன் எனக்கு கல்லு கிடைக்கல, நான் ஒரு காய்ந்த விட்டை ஒன்றை எடுத்து கொண்டு வந்து இந்த மூணையும் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தேன், ரெண்டு கல்லும் ஒரு விட்டையையும் கொடுத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டைய தூக்கி எறிஞ்சிட்டு சொன்னாங்க இது நஜிசண்டாங்க, கல்லை எடுத்து சுத்தம் செஞ்சாங்க, விட்டைய பத்தி சொன்னாங்க அது நஜிசண்டாங்க. அப்ப நஜிசால நஜி சுத்தம் செய்யறது இயலாது. அடுத்த நஜிஸ்கள் இருந்து சுத்தமாகிற முறை, அது மேலே சொல்லப்பட்ட மாதிரி கடினமான நஜிஸாக இருந்தால், அதாவது நாய் பன்றியுடைய நஜிஸாக இருந்தால் ஏழு தடவை கழுவ வேணும். ஏழு தடவை கழுவி மாத்திரம் சுத்தமாகாது, ஏழு தடவை தண்ணியால கழுவிட்டும் அப்பயும் சுத்தமாகாது. அந்த ஏழு தடவைக்குள் ஒரு தடவை மண் கலக்கப்பட்ட தண்ணீராக இருக்க வேண்டும். மண் போட்டு கழுவுறண்டா என்னது, அந்த மண்ணை தண்ணியில கலக்க வேண்டும். முழு தண்ணியிலையும் அந்த மண் கலப்பட்டு அந்த தண்ணி கலங்கள் தண்ணியாக மாற வேண்டும். மண் தண்ணி என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அது அந்த தண்ணி தண்ணீரோட மண் கலக்கப்பட்டு அந்த தண்ணீரால ஒரு தடவை கழுவி மற்ற சும்ம தண்ணியால ஆறு தடவை கழுவுறது, இப்படி கழுவினால்தான் அது சுத்தமாகும். அப்படி கழுவி மாத்திரம் சுத்தமாகிறது இல்லை, அந்த நஜிஸ் போனண்டு விளங்க வேணும். இந்த ஏழு தடவை கழுவியும் நஜிஸ் போனண்டு விளங்க வேணும். ஏழு தடவை கழுவினும் அப்பயும் நஜிஸ் போனதாக விளங்கல்ல, அப்ப சுத்தமாகாது. அடுத்தது இலகுவான நஜிஸ் சுத்தமாக சுத்தம் செய்யற முறை, அதையும் நாங்கள் பார்த்தோம். பாலை தவிர வேறதையும் சாப்பிடாத குழந்தையின் சிறுநீர், இத நஜிஸ் பட்ட இடத்துல முழுக்க தண்ணீரால எல்லா இடத்துலயும் தண்ணீர் பட்டுற மாதிரி தெளிக்க வேண்டும். கொஞ்சம் தெளிச்சு சரி வராது, எந்த இடத்துல சிறுநீர் பட்டிக்குதோ அந்த முழு இடத்துலயும் தண்ணீர் பட்டுற மாதிரி தெளிச்சுட வேண்டும். தெளிச்சுட்டால் அது சுத்தமாகிடும். அத தண்ணீர் ஓடவிட்டு கழுக வேணும், புளிஞ்சிட வேணும் என்ற நிபந்தனை கிடையாது. அடுத்து நடுத்தரமான நஜிஸ், எதை சுத்தமாக்குற முறை? பொதுவாக நாய் பன்றியும் அல்ல, சிறுபள்ளியுடைய சிறுநீரும் அல்லாத நஜிஸ்களாக இருந்தா அந்த நஜிஸுக்கு மேல தண்ணீரை ஊத்த வேணும். அந்த தண்ணீர் வடிஞ்சோட வேணும், தண்ணீரை ஊத்தி தடி தண்ணீர் வடிஞ்சோட வேணும். இப்ப நாங்க சில நேரத்துல எங்க வீட்டுல பெரிய புள்ளைகள் சிறுநீர் கழிப்பாங்க, சிறுநீர் கழிச்சா நாங்க மொப்ப நிலச்சு கொண்டு வந்து அப்படியே சுத்தி தொடச்செடுக்கிறது அது சுத்தமாகாது, அப்படி செய்யறது கொண்டு சுத்தமாகிறது இல்லை. என்ன செய்யணும் என்றால் அந்த தண்ணி அந்த பட்ட இடத்துல, இப்ப இது தண்ணி உறிஞ்செடுக்காத பூமியாக இருக்கிறதுனால தண்ணி பட்ட இடத்துல ஒரு வாளி தண்ணியை பக்கத்தின் சைட்லேருந்து அப்படி அடிச்சு விடணும், அது அந்த இடத்த தாட்டி கொண்டு பயத்துடும், அதுக்கப்புறம் சுத்தமாம். அதுக்கப்புறம் மொப்பால மற்ற தண்ணிகள் எடுத்து போட்டுற பிரச்சனை இல்லை. ஆனால் நேரடியாக வந்து சிறுநீர்ல மொப்ப வச்சு ஈரமான மொப்ப வச்சு சுத்தி தண்ணீரை உறிஞ்செடுக்க வைக்கிறது, அதனை கொண்டு அது சுத்தமாகாது. தண்ணீர் அந்த நஜீஸ் பட்ட இடத்துல தண்ணீர் அதுக்கு மேலால ஓட வேண்டும், ஓடினாதான் அந்த இடம் சுத்தமாகும். நஜீஸ் சுத்தமாகறதுக்கு முக்கியமாக அந்த நஜீசுடைய வாசம் இருக்கு. நஜீஸ் இருக்கிறதுக்கு அடையாளம் என்னது? வாசம் அடிக்கும், அல்லது அது நக்கி பார்த்தால் நஜீசுடைய சுவ தெரியும், அல்லது நஜீசுடைய நிறம் இருக்கும். இதுல மிக முக்கியமாக நஜீசுடைய சுவை போக்கப்பட வேண்டும், சுவ போக வேண்டும். சுவ பைத்துட்டால் அது நஜீஸ் நீங்கிட்டு, சில நேரத்துல சுவ பைத்திக்கும் ஆனா அதனுடைய வாசம் இருந்து கொண்டிருக்கும். சில பொருள்களுடைய வாசம் அது போறது மிச்சம் கஷ்டமாக இருக்கும், நிறம் நீங்குவது கஷ்டமாக இருக்கும். சில நேரத்தில் ரத்தம் பட்டால் அதை நாங்கள் கழுவுவோம், லேசாக கழிட்டாலே ரத்தம் அது பேய்த்திடுமானா அந்த ரத்தம் பட்ட அந்த சிவப்பு அடையாளம் அது கொஞ்சம் இருந்து கொண்டிருக்கும், அது அப்படி கரையாக படிஞ்சிருக்கும். அப்ப அதனுடைய ரத்தத்துடைய அடையாளம் போக வேண்டிய அவசியம் இல்லை, வாசம் போக வேண்டிய அவசியம் இல்லை, அதை போக்குறதுக்காக முயற்சி செய்ய வேணும். ஆனால் சுவ கட்டாயம் பேய்த்திருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நாங்க அந்த இடத்துல நாக்கை வச்சு நக்கி பார்த்தா ரத்தத்துடைய சுவை எங்களுக்கு விளங்குது என்றால் நிச்சயமா அந்த இடத்துல ரத்தம் இன்னும் இருக்குது, போகல, சுத்தமாகல. ஏன்? சுவ விளங்குது என்றால் அந்த பொருள் இருக்கிறதுனாலதான் சுவை விளங்குது. அந்த பொருள் அந்த இடத்துல இருந்து பெய்திருந்தால் நிச்சயமா சுவ விளங்காது. அதனால சுவை போக்கப்படுவது கட்டாயம். சுவ போக்கப்பட்டதோட வாசத்தை நீக்கிறதுக்கு நிறத்தை நீக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். நிறமும் வாசமும் நீங்கல்ல, சுவ மட்டும் பெய்திருக்குது, அப்ப அது சுத்தமாகத்தான் இருக்குது. அதே மாதிரி செத்த நாய் பன்றிய தவிர உள்ள செத்த பிராணிகள் இருக்குது, மாடு செத்து இருக்கு, செத்த மாடு. இப்ப செத்த மாட்டினுடைய தோலை அதை பயன்படுத்துறதிலும், செத்த ஆடு அதனுடைய தோலை பயன்படுத்தியிலும் பதனிடுவதை கொண்டு அதனை அதை சுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். பதனிட்டுறது, அப்ப பதனிட்ட தோலை பதனிட்டுறது என்று சொன்ன என்னது? அந்த தோலை அழுக செய்யக்கூடிய ஈரழிப்ப கூர்மையான ஒரு கருவியின் மூலம் முழுமையாக நீக்கி விடுவது. அந்த தோல்ல ஈரழிப்பிரிக்கும், அது அப்படியே சும்மா விட்டா அது ரெண்டு மூணு நாள் அது நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியான அந்த ஈரழிப்பை முழுமையாக நீக்கிறதுக்கான பதார்த்தங்கள் போடப்பட்டு நீக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் அந்த தோல் காஞ்சதுக்கு பிறகு திரும்ப தண்ணிக்குள்ள முக்கினால் அந்த தோல்ல நாத்தம் அடிக்க கூடாது. திரும்ப அந்த தோலை நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அந்த தோல் சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். அந்த தோல் தண்ணிக்குள்ள போடப்பட்டதுக்கு பிறகு, காஞ்ச தோல் தண்ணிக்குள்ள போடப்பட்டதுக்கு பிறகு நாத்தம் அடிக்க தொடங்குது என்றால் அது சுத்தமாக நஜீசாகத்தான் இருக்குது. பதனிடப்பட்டால் தண்ணிக்குள்ள போடப்பட்ட பொழுதும் நாத்தம் அடிக்காது, நாத்தம் அடிக்காம இருந்தால் அது சுத்தமாகத்தான் இருக்குது. அடுத்தது நஜீஸ்கள்ல சில நஜீஸ்கள் இருக்குது, நஜீஸ் தான் மன்னிக்கப்படும். இஸ்லாம் வந்து சுத்தத்தை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம், சுத்தத்தை ஆக உச்ச நிலையில வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம். அப்ப இதனாலதான் நஜீசுடைய விஜயத்துல முக்கியமாக மிச்சம் கவனம் செலுத்தி இருக்குது. நஜீச இதை ஒவ்வொன்றும் நஜீஸ் இதுல துப்புரவாயிருங்கன்னு மிச்சம் வலியுறுத்தி இருக்குது. நஜீஸ்ல இருந்து சுத்தமாகறத தொழுக நிறைவேறதுக்கு நிபந்தனையாக கூட வச்சுக்கு. ஒத்தண்ட தொழுக நிறைவேறணும்டா அவர் உடம்புல, அவருடைய இடத்துல, அவருடைய உடுப்புல நஜீஸ் கொஞ்சம் சரி இருக்க கூடாது, அப்படி நிபந்தனையாக வச்சிருக்குது. அது உடல்ல இருந்தாலும் சரி, இடத்துல இருந்தாலும் சரி, அது உடையில இருந்தாலும் சரி, அந்த நஜீஸ் நீக்கப்பட வேண்டும் என்று நிபந்தனை போட்டிருக்குது. ஆனா அதே நேரத்துல இஸ்லாம் வந்து இலகுவ விரும்பக்கூடிய மார்க்கம், நஜீச சுத்தமாக்கணும் என்று சொல்லி மக்களை சிரமத்தில் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கஷ்டப்படுத்தியும் இல்லை. சில நஜீஸ்களை வச்சிருக்கிறது, அந்த நஜீஸ் தான், ஆனாலும் அதுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்? அது கொஞ்சம் என்பதனால, சாதாரணம் என்பதனால, தவிர்க்க முடியாது என்பதனால அது மன்னிக்கப்பட்டு அல் மாகுவா மன்னிக்கப்படக்கூடிய நஜீஸ்கள் என்று சொல்லி அதற்கு சொல்லப்படுது. இப்ப அந்த பட்டியல்ல மன்னிக்கப்படக்கூடிய நஜீஸ்கள் என்ன? நஜீஸ் தான் மன்னிக்கப்படும், சாதாரணமாக நமது கண்களுக்கு தெரியாத கண்களுக்கு விளங்குதில்ல, ஆடையிலோ உடலிலோ தெரித்து விட்ட சிறுநீர். நாங்க சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்துல சில நேரம் கொஞ்சம் தெரிக்கும், அது எங்கட கண்ணுக்கு விளங்காது, பார்த்தா விளங்காது, கொஞ்சம் சரி எங்கட கண்ணுக்கு விளங்காது, அப்படி தெரிக்கக்கூடிய சில துளிகள், இது மன்னிக்கப்படும். இது மன்னிக்கப்படும். இது எப்படியா நஜிஸ்ல இருந்தாலும் சரி, சில நேரத்துல இப்ப ஒரு நாய் சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்துல நாங்க பக்கத்தில் இருந்தோம், ஆனா அந்த நாய் சிறுநீர் கழிச்ச நேரத்துல சில துளிகள் எங்கட உடம்புல தெரிச்சிருக்குமானா பார்த்தா விளங்குதில்ல, தெரிச்சிருக்கலாம், தெரிச்சிருக்கும் உண்மையிலே பார்த்தா விளங்குதில்ல. இப்படியாக இருந்தால் அந்த நஜீஸ் மன்னிக்கப்படும். அது கடினமான நஜீசுடைய நஜீஸாக இருந்தாலும் சரி, இலகுவான நஜீஸாக இருந்தாலும் சரி, நடுத்தரமான நஜீஸாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாததாக இருந்தால் பார்த்தா விளங்குதில்லை என்றிருந்தால் அந்த நஜீஸ் மன்னிக்கப்படும். பார்த்த நேரத்துல விளங்குது என்றிருந்தால் அந்த நஜீஸ் மன்னிக்கப்படாது, அது கழுவப்பட வேண்டும். அடுத்தது குறைந்த இரத்தம், குறைந்த சீல், சலம், நுளம்பின் இரத்தம், ஈயின் மலம் போன்றவை, இவைகளும் நஜிஸ்தான், ஆனால் இவைகள் மன்னிக்கப்படும். ஆனா இவைகளை வேண்டுமென்றே ஒருத்தர் உடம்புல பூசாம இருக்க வேண்டும். இப்ப குறைந்த இரத்தம், குறைந்த சீல் சலம், நுளம்புடைய இரத்தம், ஈயுடைய மலம், இது ஒருத்தர் வெளியிலிருந்து மேல தேய்ச்சி கொண்டார், இப்ப அவளுடைய நஜிஸாகும். அது இல்லாம அது தானாக மேல பூசப்பட்டிருக்குது, பூசிக்கொள்ள அது பூசிப்பட்டிருக்குது, அப்பது நஜிஸ் இல்ல, நஜிஸ் இருந்தாலும் அது மன்னிக்கப்படும். அடுத்தது மனிதனின் செயலால் ஏற்படாததாக இருக்க வேண்டும். ஒருத்தர் மேல நின்ற நுளம்ப அவர் அடிச்சார், அதனால் அது கசிஞ்சு ரத்தம் வந்துச்சு, இப்ப இது நஜிஸாகும். மேல நெலும்பு நின்று அதுவாக செத்து ரத்தம் கசிஞ்சு இருக்குது என்றால் அது விஷயம் வேறு, இவர் அவர் உடம்புல நின்ற நெலும்பு அவராக தான் அடிச்சு அவரு அவர் நஜிச பூசிக்கொண்டாரு, அப்ப அது மன்னிக்கப்படாது. அப்ப வேண்டுமென்றே பூசிக்கொள்ளாததாகவும் மனிதனின் செயலால் ஏற்படாததாகவும் இருக்க வேண்டும். மனிதன் செயலால அது எங்கட உடம்புல அது நஜிசாக படக்கூடாது, அப்படி இருந்தால் அது மன்னிக்கப்படும். நாங்களாக அதை செஞ்சு கொண்டோம் என்றால் அது நஜிசாக போயிடும். அடுத்தது இரத்தம், இரத்தம் மற்றும் சலம், இவை அதிகமானாலும் சரி, ஆனால் அது வெளிப்பட்ட மனிதனிலேயே அது வெளியான இடத்தை சுற்றியே இருத்தல் இருந்தால் அது மன்னிக்கப்படும். உதாரணத்துக்கு உடம்புல ஒத்த உடம்புல ரத்தம் காயம் பட்டு ரத்தம் எரிக்குது, அது அவட்ட காயத்திலேயே ரத்தம் எரிக்குது, மற்ற இடங்கள்ல பூசிப்பட்டு இல்லை, அதே இடத்துல ரத்தம் கசிஞ்சிருக்குது, அவட உடம்புல இருக்குது, அப்ப அந்த ரத்தம் காயத்திலேயே இருக்குது, அவரோட உடம்புலேயே இருக்குது என்றிருந்தால் அது மன்னிக்கப்படும். அது இல்லாம அந்த ரத்தம் அவருடைய உடம்பை தாண்டி மற்ற இடங்கள்ல பட்டிக்குது, போய் துடுப்புல பட்டிக்குதுன்னு சொல்லி இருந்தால் அது மன்னிக்கப்பட மாட்டாது. அதே மாதிரிதான் மாடுகள் ஆடுகள்ல பால் கறக்கக்கூடிய நேரத்துல சில நேரத்துல கால்நடைகளுடைய விட்ட சில வேளை தெரிக்கும், பால் கறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அது மலம் கழிச்சிட்டால் அல்லது வேற ஏதாவது முறையில் அதனுடைய விட்ட தெரிச்சிட்டால், இப்ப அந்த பாலுடைய நிறத்தை மாற்றி விடாத அளவுக்கு சாதாரணமாக கொஞ்சமாக இருந்தால் அது வந்து மன்னிக்கப்படும், நஜிஸ்தான் மன்னிக்கப்படும். அந்த ஒரு துளி நஜிஸுக்காக வேண்டி முழு பாலையும் கொற்ற சொல்லி இஸ்லாம் சொல்லி இல்லை, ஒரு துளி நஜிஸ்தான் பால் இந்த மாற்றத்தை அதை ஏற்படுத்தல என்றால் அது மன்னிக்கப்படும். இது மாதிரி வீண் விரயத்தில் சுத்தம் என்று சொல்லி அது வீண் விரயம் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தவும் இல்லை, அதே போல சாதாரணமாக விட்டு நஜிச பூசிக்கொண்டிருக்கிறதுக்கும் அனுமதிக்கல, ரெண்டுக்கும் நடுத்தரமான முறையில இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டி இருக்குது. அடுத்து அதே மாதிரிதான் இறைச்சி கடை செய்யக்கூடியவர்களுடைய உடல்ல படக்கூடிய சிறிதளவு இரத்தம், உடம்பில் அதிகமான இரத்தம் பட்டதுன்னு சொன்னால் அது நஜிசா பேத்திரும், அது இல்லாம வெட்டக்கூடிய நேரத்துல சில நேரத்துல தெரிக்கும், தெரிக்கக்கூடிய சிறிதளவு ரத்தமாக இருந்தால் அந்த ரத்தம் மன்னிக்கப்படும். அந்த உடுப்போட அவங்களுக்கு தொழில் சிறிதளவு ரத்தமாக இருக்க வேண்டும், நிறைய எல்லா இடத்துலயும் நிறைய பூசப்பட்டிருக்குது என்றால் அது மன்னிக்கப்பட மாட்டாது. அதே மாதிரி ஒரு குழந்தை, சின்ன குழந்தை வாந்தி எடுத்ததின் மூலமாக நஜீசான குழந்தையின் வாய், ஒரு சின்ன குழந்தை வாய் வாந்தி எடுத்தால் அந்த வாந்தி நஜீஸ், அப்ப வாந்தி எடுத்த வாயோட அந்த புள்ள வைத்து தாயுடைய மார்புள்ள வாய வச்சால் அப்ப மார்பு நஜிசாகுமா என்றால் நஜிசாகாது, மன்னிக்கப்படும், நஜிஸ்தான் ஆனால் மன்னிக்கப்படும். வாந்தி எடுத்த குழந்தையுடைய வாய் அந்த வாந்தி வாய்க்குள் இருக்கும் பொழுது நஜிசாகும், அதே வாந்தியோட அந்த குழந்தை மார்புள்ள வாய வச்சதுனால அந்த தாயுடைய மார்பு நஜிசாக மாட்டாது, காரணம் அது மன்னிக்கப்படும். அதே மாதிரி பாதையில் இருக்கக்கூடிய மண் மனிதனின் மேலில் பட்டால், சில நேரத்தில் பாதையில் அதிகமாக நஜீஸ்கள் இருக்கும், அந்த மண் மேல பட்டதை கொண்டு அது நஜீஸாக மாட்டார். அதே மாதிரி உடம்புல உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் இல்லாத ஈ கொசு சில இதுகளுக்கு இது ஓடுற அளவுக்கு ரத்தம் இல்லை, கசீர் அளவுக்கு தான் ரத்தம் இருக்கும். சின்ன இந்த ஈ கொசு நுளம்பு இது மாதிரியானவைகளாக இருந்தால் தேனி இவைகள்ல ஓடக்கூடிய அளவுக்கு ரத்தம் இல்லை, அதை நாங்க அந்த நெசுக்கி விட்டாலும் ஒரு கொஞ்சம் அளவு ரத்தம் கசியும் தவிர அது ஒரு டொட்கூட வடியாது. அந்த அளவுக்கு ரத்தம் உள்ள அந்த பூச்சிகள் செத்த நிலையில ஒரு பானத்துல விழுந்தால் அது நஞ்சித்தா. ஒரு கொசு பானத்துக்குள்ள செத்து விழுந்திருக்குது, அந்த பானம் அந்த நஜிஸ்தான், சட்டப்படி நஜிஸ்தான், ஆனாலும் அது மன்னிக்கப்படும். ஆனால் அது தானாகவே விழ வேண்டும். செத்த கொசு நாங்க தூக்கி பானத்துக்குள்ள போட்டால் பானமும் சேர்ந்து நஞ்சித்தா பேசிடும், அந்த தண்ணியும் சேர்ந்து நஞ்சித்தா பேசிடும். ஆனால் அதுவா பேய்த்து விழுந்து செத்தன்னு சொன்னால் அது நஜிஸாக மாட்டாது. அதே மாதிரி அது பானத்துல விழுந்து திரவத்துல விழுந்து நிறம் மாற்றம் அடையாமல் இருக்க வேண்டும். அது பானத்துல விழுந்ததுக்கு பிறகு பானத்தின் நிறம் மாறிச்சு, நிறம் மாறிச்சு அது நஜிசாம போயிட்டு. அப்பயும் ஒரு ஆதாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பாத்திரத்துல கொசு விழுந்தால் அது ஈ விழுந்தால் அந்த ஈய முழுக்க முக்கிய எடுத்து தாட்டி எடுத்துட்டு அதை வீசட்டும் அப்படி என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ஈ விழுந்தா தீயில ஈ விழுந்தா நாங்க அந்த தீய முழுக்க கொட்ட தேவையில்லை. எங்கட மனம் அறுவறுக்குதுன்ற விஷயம் வேறு. சட்டப்பாடி அந்த டீ நஜிசா இல்லையா? நஜிஸ் இல்ல. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல, புகாரியுடைய ஹதீஸ், உங்களோட பானத்துல ஏன்னா இது பொதுவாக அதிகமாக ஈ வந்து கொசு வந்து சுத்தக்கூடியது. அப்ப கொசு உழுவுற சந்தர்ப்பம் எல்லாத்திலையும் பிடிச்சி எங்கட பானங்களை கொட்டணும் என்றால் அது மக்களுக்கு பெரிய சிரமமா பேசிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கொசு விழுந்தால் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா முக்கிய எடுத்து அடுத்த சிறகும் தாளும் வரைக்கும் முக்கிய எடுத்து நீங்க அதை வீசிடுங்கோ என்று சொல்லிட்டு. காரணம் சொன்னாங்க, கொசுவுடைய ஒரு இறக்கையில நஞ்சு இருக்குது, மற்ற இறக்கையில அதுக்குரிய சிபா நிவாரணம் மருந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு சிறகுல அதுல நச்சுத்தன்மை இருக்குது, மற்ற சிறகுல அதை முறிக்கக்கூடிய மருந்து இருக்குது. அதனால எந்த சிறகு அதுல பட்டதுன்னு எங்களுக்கு தெரியாது, ரெண்டையுமே நாங்க முக்கிட்டு சென்றால் அந்த நஞ்சுக்குரிய சிபா அங்கே அடுத்த சிறகால கிடைச்சிடும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சாங்க. அப்ப அந்த ஈ நஜி சென்றிருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பானத்துல முக்கியடுங்கன்னு சொல்ல மாட்டான். அந்த பானத்துல முக்கியடுங்க, அதை கொண்டு பானம் நஜிசாகும் என்றிருந்தால் பானத்துல முக்கிய எடுத்துட்டு அதை வீசுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப அதனால அந்த ஈ செத்த நிலைமையில அதுவாக விழுந்தால் நஜிஸ் இல்லை என்பது எங்களுக்கு தெளிவாகுது. இதே மாதிரி நஜீஸ்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதாவது இன்ன ஈ கொசு மட்டும்தான் உதாரணத்துக்கு சொல்லப்பட்டது. இது போல என்னென்ன பூச்சிகள் அதை நெசுக்கினால் வடிஞ்சோடக்கூடிய ரத்தம் இல்லை, எல்லா பூச்சிகளுடைய சட்டமும் அதுதான். அதே நேரத்தில் அது மிக முக்கியமா நாங்கள் விளங்க வேணும். அதுவாக எங்கட மேல ஒட்டி வந்த நஜிஸ் வேற, நாங்களாக பூசி கொண்டு நஜிஸ் வேற, நாங்கள் எடுத்து போட்டால் வெளியிலிருந்து எடுத்து போட்டால் அதனுடைய சட்டம் எல்லாம் வேற. அதுவாக நடந்திருந்தால் அதெல்லாம் மன்னிக்கப்படுமே, அதெல்லாம் தவிர்க்க முடியாது. அப்ப இஸ்லாம் சுத்தத்தை உச்ச நிலையில வலியுறுத்தி இருக்கிற அதே நேரத்துல சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஏற்படக்கூடிய இந்த நஜீஸ்களை மன்னிச்சு முற்றிருக்குது. மக்களுக்கு லேசப்படுத்துறதுக்காக வேண்டிய நடுத்தரமான ஒரு வழியை எங்களுக்கு காட்டி தந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வஸலாமன் வத்மீன்.